ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. லலிதா சகஸ்ரநாமம் 30வது நாமா. காமேசபத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தராயி நமஹ. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, விவாக காலத்தில் காமேஸ்வரரால் கட்டப்பட்ட சௌபாகியாபரணமான மங்களசூத்திரத்தினால் அழகு ததும்பும் கழுத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாள் வந்து நித்திய சுமங்கலி, எப்பொழுதும் திருமாங்கலித்தோடு விளங்கக்கூடியவள். சிதக்னி குண்டத்திலேருந்து வரும்போது கூட மங்களநானோடு தான் வந்து அம்பாள் வெளியில் வந்தாளாம். ஆனால் இந்த பிராகிரத்தில் ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் இந்த ஆதி தம்பதிகள் அதாவது காமேஸ்வரன் காமேஸ்வரிக்கு திருமணம் செய்வச்சு காமேஸ்வரரால் சௌபாகியாபரணத்தை அம்பாளுக்கு அணிவிக்கிற மாதிரி பார்த்து அழகு பார்க்கிறாளாம். அந்த மாதிரி இது சொல்லப்படுறது. காமனை எரித்து அதனால் காமாரி அப்படிங்கிற பெயர் பரமேஸ்வரனுக்கு ஏற்படுது. அம்பாளை பார்த்தோன்னும் அவருக்கு மோகம் ஏற்பட அந்த மோகத்தை வந்து அம்பாள் மேலே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே ஆசையினால் காமனை பழைக்க வச்சாராம். அவனுடைய பானங்களுக்கு தானே இலக்காகின மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்தினாராம். அதுவும் தேவியின் மூலமாகவே நடந்ததாகவும் அதை வந்து சாதிச்சு சொல்கிறார். அதனால்தான் இவருக்கு காமனுக்கு ஈசனாகிறாராம். காமேஸ்வரன் அப்படின்னாக்க காமனுக்கு ஈசனாகிறார் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறார். தேவியை திருமணம் புரியும் ஆசையில் ஈஸ்வரன் மன்மதனுடைய நண்பனாகிறாராம். என அம்பாளுடைய அந்த முகம் அவருடைய லாவண்யங்கள்லாம் மன்மதனுக்கு ஒப்பாக சொல்லப்படுறது. மன்மதனுடைய விஷயங்களை தான் அம்பாள் எடுத்து அந்த தாத்பரியம் தன்னுடைய தாத்பரியமாக மாற்றி அதை வந்து காமேஸ்வரனில் பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்றத சௌந்தரலகரில் ஆதிசங்கர பகவத்பாத சொல்லி நம்ம அனுசரிச்சிருக்கோம். அதனால் மன்மதனை நண்பனாக்கினால் தான் அம்பாள் மேலே ஒரு பிரியத்தை வைக்க முடியும். அம்பாள் நமக்கு தனக்கு தன்னுடைய சகியாவாள் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்பட்டு அவனை நண்பனாக்கிக்கிறாராம். அதனால்தான் அந்த மன்மதன் நீங்கள் எனக்கு ஈசன் அப்படின்னு காமேஸ்வரனை பார்த்து வணங்குறானா. காமேஸ்வரனால் கழுத்தில் கட்டப்பட்ட மங்களசூத்திரம் உலகத்திற்கே மங்களத்தை வழங்குவது. இந்த பலனை முதல்ல வந்து மன்மதனும் ரதியும் தான் அடைஞ்சாலாம். அதுவும் காமேஸ்வரர் தம்பதிகள் மூலம் உலகம் முய்வதற்காக அந்த அருளை வந்து அவர் ரெண்டு பேருக்கும் அவர் ரெண்டு பேரும் காமேஸ்வரன் காமேஸ்வரி வழங்கினதா சொல்கிறார். அடுத்த நாம கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதாயை நமக. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தங்கத்திலான தோல் வளைகளால் அழகு நிறைந்த புஜங்களோடு கூடியவள். அதாவது தோளில் தெரிக்கக்கூடிய வளையங்கள் அப்படின்ற உருவப்படுத்தப்படுறது. அம்பாளுடைய அந்த தோல் பகுதியில் இரண்டு அணிகலன்களை அணிஞ்சிருக்கலாம். ஒன்று வந்து அங்கதம்னு பேர், இன்னொரு கேயூரம் அப்படிங்கிற இன்னொன்று பேர். கேயூரம் வந்து அழகிற்காக அணியப்படுவேன், அது ஸ்ரீகள்லாம் அணியிற ஒரு விசேஷத்தன்மை உண்டு. அங்கதம் அப்படிங்கிறது போர் புரியும் வீரர்கள் தோள்களில் புஜங்களை பாதுகாக்கிறதுக்காக அணியிறதான். அது எப்படி இங்கே வந்து அம்பாளுக்கு பொருந்துறது அப்படின்னாக்க, அம்பாள் வந்து ஒரு பேரரசி, அதனால் அரசியாக இருக்கிறதுனால அவள் அந்த போர் புரியக்கூடிய வீரர்கள் அணிகிற அங்கதம் அப்படிங்கிற அணிகலனையும் அணிஞ்சுட்டுருக்கலாம். சாதாரணமாக ஸ்ரீகள் அணியக்கூடிய கேயூரம் அப்படிங்கிற அணிகளும் அணிஞ்சிருக்கலாம். அதனால் ரெண்டு நகைகளையும் அணிஞ்சுட்டு அந்த புஜங்கள் அழகுடன் விளங்குறது தான். அந்த மாதிரி இந்த நாமால் அம்பாளுடைய புஜங்களை வாக்தேவதைகள் வர்ணிக்கிறார். அடுத்த நாம ரத்னக்ரைவே சிந்தாக லோலமுக்தா பலான்விதாயே நமக. இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, ரத்னத்தால் அமைந்த அட்டிகை பதக்கம் அவைகளிலிருந்து தொங்கக்கூடிய முத்துமாலைகளோடு கூடிய கழுத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிரீவா அப்படின்னா கழுத்து, கிரைவேய கழுத்தில் அதாவது கழுத்தில் அணிந்து கொண்டு அந்த அட்டிகையின் பதக்கம் அதனை ஒட்டி தொங்கும் முத்துச்சரங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னாக்க, கழுத்தை ஒட்டிய அட்டிகை அதன் நடுவே பதக்கம் அவற்றின் கீழ் தொங்கும் முத்துச்சரங்கள் இந்த மூன்று வகையான பக்தர்களை குறிக்கிறது தான். பக்தர்களை காட்டுவது போல உள்ளனாம். அதாவது சிலருடைய வாய் வந்து தேவியை துதிச்சுட்டே இருக்கும், ஆனால் மனம் எங்கேயோ சென்றிருக்கும், அதில் வந்து ஈடுபாடாக இருக்காது, வாய் மட்டும் முணுமுணுத்துருக்கும். அவர்களது நினைவில் தேவி கழுத்தளவே நிற்கிறாளாம். இவர்கள் கைவேய சிந்தாகர்கள் அப்படின்னு அர்த்தமா. அவள்லாம் இந்த மாதிரி அம்பாளை துதிக்கக்கூடியவெல்லாம் கைவேய கழுத்தளவுக்கு தான் பேசிட்டு இருப்பாவா, ஆத்மார்த்தமாக பேச மாட்டா அப்படின்னு அர்த்தம். கழுத்திற்கு மேல் தேவியை பற்றி நினைப்போடு இருப்பவர்கள் வந்து அட்டிகையில் தொங்கி ஆடிக்கொண்டிருக்கும் லோலர்களாம். அந்த அட்டிகையின் பேர். அவர்களுடைய மனமும் செயலும் வழிபாட்டில் சிறிது நேரம் இருக்கும், சிறிது நேரம் வேற எங்கேயோ அது வந்து மாறி மாறி போயிட்டுருக்கும். அதனால் அந்த மாதிரி அவளை உருவப்படுத்துகிறார். மூன்றாவது வகை முக்தா அப்படின்னாக்கா, முக்தா அப்படின்னாக்க விடுபட்டவர்கள் அர்த்தமா, எல்லா விதமான வெளி விஷயங்கள்லேருந்தும் விடுபட்டு அம்பாளை பற்றி மட்டுமே நினச்சிருந்து போகலாம். வெளி சிந்தனைகளும் அதன் விளைவான செயல்பாடுகளும் நீங்கி மனதாலும் செயலாலும் வாக்காலும் தேவியிடம் ஈடுபடுறவர்கள் தான் அந்த முக்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதனால் அவர்களை அந்த அட்டிகையில் தொங்கக்கூடிய அந்த பதக்கத்தில் தொங்கக்கூடிய முத்து அப்படிங்கிறதுக்கு உருவப்படுத்துகிறார். இவ்வாறு பக்தர்களை மூன்று வகையாக அந்த நாமம் வந்து உருவப்படுத்துறது. இந்த மாதிரியே இந்த மூன்று வகையினருக்கும் கிட்டும் பலன்களும் வெவ்வேறானதான். மூன்று பேரும் மூன்று விதமாக அம்பாள் அணுகிறார். ஒருத்தர் வந்து உதட்டளவில் அம்பாளுடைய நாமம் சொல்கிறார், இன்னொருத்தர் சிறிது அளவு மனதை இலக்கி வைக்கிறார், சிறிது மனசு வேற எங்கேயோ அலபாஞ்சிட்டுருக்கு. மூன்றாவதாக முழுவதும் அம்பாளுடைய அந்த நாமாவை சொல்லும்பொழுதோ அம்பாளை பற்றி நினைக்கும் போதோ முழுவதும் அதில் ஈடுபடுறாளாம். இவா மூணு பேருக்கும் பலன்கள் தனித்தனியாக சொல்லப்படுறது. இதில் இந்த நாமாலேயே முக்தா ஆபலா அப்படின்னு சொல்கிறான். ஆபலா அப்படின்னாக்க ஆகக்கூடிய பலன்கள், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் அதனால் ஆகக்கூடிய பலன்கள் அப்படின்னு ஆபலா அப்படின்னாக்க. நம்ம உதட்டளவிலே இருந்தாக்க அந்த பலன்கள் அம்பாள் சிறிதளவு தான் கொடுக்குறாலும், சிறிது மனதை வந்து அம்பாள் மேலே லைக்க வச்சு அதற்கு மேலே வேற எங்கேயோ வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தினாக்க அதற்கு ஒரு மத்தியமான ஒரு பலனை கொடுக்குறாலும். எல்லாத்தையும் வெளி விஷயங்களை விட்டுட்டு அம்பாளே கதின் அப்படின்னு இருந்து அம்பாளை துதிக்கிறவாளுக்கு முழுவதுமான பலனை கொடுக்குறாலும். அது மாதிரி இந்த நாமால ஆபலா அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே வந்து வந்து விளருது. அந்த மாதிரி வாக் தேவதைகள் அந்த வார்த்தையை அழகாக அமைச்சிருக்கா. ஆபலன் அப்படின்னாக்க அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியான பலன் பலன் அப்படின்னு அர்த்தம். அதனால் மனம் வாக்கு செயல் மூன்றும் ஒன்றுபட்டு வழிபடுவதற்கு முழு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாக் தேவதைகள் அம்பாளுடைய இந்த நாமாவை ரொம்ப அழகாக வர்ணனையோடு அனுசரிச்சிருக்கா. அடுத்த நாம காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபன தன்யை நமக. அதாவது இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னன்னாக்க, காமேஸ்வரருடைய அன்பனும் சிறந்த ரத்னமணிக்கு பதிலாக அல்லது அதுக்கு விலையாக கொடுக்கக்கூடிய ஸ்தனங்களை உடையவன் அர்த்தம். தேவி காமேஸ்வரருக்கு தன்னிடம் உள்ள ஸ்தனங்களை வந்து அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறார். என்ன காரணம் அப்படின்னாக்க, காமேஸ்வரன் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அம்பாள் மேலே செலுத்துகிறாராம். அதற்காக அம்பாள் வந்து தன்னுடைய ஒரு மங்களகரமான விஷயமான அந்த ஸ்தனங்களை வந்து அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறதா இந்த நாமா சொல்கிறது. தான் வாங்கும் பிரேமையான ஒரு ரத்னத்திற்கு பதில் இரண்டு ஸ்தனங்களை கொடுக்குறாளாம். அதாவது அம்பாள் வந்து அம்பாளை வழிபடக்கூடிய வாழ்க்கை இதிலிருந்து மறைமுகமாக என்ன புரிகிறது அப்படின்னாக்க, ஒரு விஷயத்தை அனுசரித்தா அம்பாள் இரட்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து திருப்பி செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவள் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். காமேஸ்வரர் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு ரத்னமணிக்காக அவள் தன்னுடைய இரண்டு ஸ்தனங்களை சமர்ப்பிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இதில் வசனியாதி அஷ்டசித்திகள் ரொம்ப அழகாக அம்பாளுடைய அந்த ஸ்தனங்களை பற்றி வர்ணிக்கிறார். அடுத்த நாம நாபியாலவால ரோமாலி லதாபல குசத்வை நமக. இதனுடைய அர்த்தம் என்னென்னாக்க, தொப்புளாகிற அந்த பாத்தியிலிருந்து கிளம்பிய ரோம வரிசையான கொடியில் பழங்கள் போல் தோன்றுகின்ற இரு ஸ்தனங்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இதையும் ஆதிசங்கர் பகத்பாதால் சௌந்தரநகரி 78வது ஸ்லோகத்தில் அனுசரிச்சிருப்பார். சனமுகுல ரோமவலி ரோமாவலிதாயி நமக அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஆழ்ந்த தொப்புள் பகுதி ஒரு பாத்தி மாரி இருக்கான், நீர் நிறைந்த ஒரு தடாகம் மாரி இருக்கான், அதற்கு மேல் வளர்ந்திருக்கும் மெல்லிய அந்த ரோம வரிசை ஒரு கொடி போல இருக்கான். அந்த கொடிக்கு இரண்டு ஸ்தனங்களும் பழங்களோ என்று தோன்றக்கூடியதாக இருக்கான். ஒரு அற்புதமான உருவ அணியாகிற வாக்தேவதைகள் அம்பாளுடைய அந்த தடாகம் போன்ற தொப்புள் பகுதி நாபி பகுதி, அதிலிருந்து கிளம்பி மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த ரோம வரிசைகள் இரண்டு ஸ்தனங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக உருவப்படுத்தி அம்பாளுடைய அந்த அழகான அந்த தோற்றத்தை ரொம்ப அழகான வர்ணனையாக இதில் வந்து விளக்கிறார். இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள் 30லேருந்து 38வது நாமா வரைக்கும் அம்பாளுடைய மத்திய கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜ கூடம், அந்த காமராஜ கூடத்தில் உள்ள அக்ஷரங்கள் தான் இங்கே மந்திரமாக அனுசரிக்கப்படணும். இந்த நாமாக்கள் எல்லாத்துலேயும் இப்போ மேலே குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நாமாக்களுடைய தத்துவம், மந்திரம், தாத்பரியங்களை பார்க்கலாம். 30வது நாமா காமேச பக்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தராயே நமக. இதில் தத்துவமாக என்ன சொல்லப்படுதுன்னா அம்பாளுடைய கழுத்து, அப்புறம் காமேஸ்வரனால் அம்பாளுக்கு அருளி செய்யப்பட்ட சௌபாகியாபரணம், இது ரெண்டும் தத்துவமாக சொல்லப்படுறது. மந்திரமானது மத்திய கூடம், காமராஜ கூடம் சொல்லக்கூடிய மத்திய கூடம் மந்திரமாக சொல்லப்படுது. இதனுடைய தாத்பரியம் இந்த நாமா என்ன அருளிறது அப்படின்னாக்க உலகத்திற்கு மங்களத்தை வழங்குவது. அடுத்த நாமா கனகாங்கத கேயூர கமனீய புஜான்வதாயை நமக. அதாவது அம்பாளுடைய புஜங்கள் இங்கே தத்துவமாக சொல்லப்படுது. அந்த புஜங்களில் அம்பாள் ஆபரணமாக அணிந்து கொண்ட அங்கதம் கேயூரம் அப்படிங்கிற அணிகலன்கள் அதுவும் வந்து இங்கே தத்துவமாக பார்க்கப்படுறது. மந்திரமானது காமராஜ கூடம். தாத்பரியம் சிவ அபராதத்திலிருந்து மீட்பது. அடுத்த நாம ரத்னக்கைவேய சிந்தாக லோலா முக்தா பலான்விதாயே நமக. இதனுடைய தத்துவம் என்னென்னாக்க அம்பாளுடைய கழுத்தும் அந்த கழுத்தில் ஒட்டியபடி இருக்கக்கூடிய அட்டிகை, பதக்கம் மற்றும் முத்துச்சரங்கள் இதெல்லாம் வந்து தத்துவமாக சொல்லப்படுறது. மந்திரமானது காமராஜ கூடம். தாத்பரியம் அவரவர் ஸ்ரத்தைக்கு ஏற்றபடி பலன்களை அருளி செய்வது இந்த நாமாவுடைய விசேஷம். அடுத்தது காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபன ஸ்தன்யை நமக. தத்துவமானது அம்பாளுடைய இரண்டு ஸ்தனங்கள். காமேஸ்வரர் வந்து அம்பாள் மேலே புரியக்கூடிய அந்த அன்பனும் ரத்னமணியாக உருவப்படுத்தப்படுது இல்லையா, அந்த அதையும் இதில் தத்துவமாக சொல்லப்படுது. மந்திரமானது காமராஜ கூடம். தாத்பரியம் அதிசயோக்தி அப்படிங்கிற இலக்கண அணி அமைந்தது. அதாவது இதுதான் என்று ஊகிக்க முடியாத இரட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடியதான். அடுத்தது நாப்யாலவால ரோமாளி லதாபல குசத்வை நமக. தத்துவமானது அம்பாளுடைய நாபியாக குறிக்கப்படுறது. அம்பாளுடைய நாபியிலிருந்து மேல் நோக்கி கிளம்பக்கூடிய ரோம வரிசை, ஸ்தனங்கள், பழங்கள் இதெல்லாம் தத்துவமாக சொல்லப்படுது. மந்திரமானது காமராஜ கூடம். தாத்பரியம் அற்புதமான என்ற உருவக அணி இதில் அமைஞ்சிருக்கு. மூன்று லோகத்தையும் வசம் பண்ணக்கூடியதான் இந்த நாமாவுடைய அருளி செய்தல் நிலை. இந்த ஐந்து நாமாவையும் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், அந்த வாக்தேவதைகள் எப்படி அனுசரித்தாலோ, எப்படி அதை பிரயோகப்படுத்தியிருக்காளோ அந்த பாணியிலேயே இந்த நாமாக்கள் எல்லாம் ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக நினைக்கிறேன். ராதேகிருஷ்ணா.